So we praise the Lord that we can have a conference this year also in spite of all the rain.
இந்த வருடமும் மழை வெள்ளம் இருந்தாலும் இந்த கான்ஃபரன்ஸ் வைக்க முடியாத தேவன் கொடுத்த கிருபைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
I came here 33 years ago for the first time.
முதல் கான்ஃபரன்ஸ் கூட்டத்திற்கு நான் 33 ஆண்டுகள் முன்பதாக இந்த தூத்துக்குடிக்கு நான் வந்தேன்.
At that time there was no church.
அப்பொழுது இந்த ஊர்ல சபை இல்லை.
No CFC church.
CFC சபை இந்த ஊர்ல இல்லை.
But it's wonderful how God started that work with a few young brothers.
அல்ல ஒரு சில வாலிபர்களை வைத்து தேவன் எப்படி இந்த ஊழியத்தை ஆரம்பித்தார் என்பதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது.
They are the ones who decided to meet together.
ஒன்றாக கூட வேண்டும் என்று அவர்கள்தான் தீர்மானித்தார்கள்.
I never tell people to start a church.
யாருமே சபை ஆரம்பிக்கும்படியாக நான் சொல்வதே இல்லை.
And I cannot start a church.
நானும் ஒரு சபையை ஆரம்பிக்க முடியாது.
Because Jesus said, I will build my church.
நான் இந்த சபையை கட்டுவேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார்.
So he is the only one who can build a church anywhere.
ஆகவே எந்த இடத்தில இருந்தாலும் இயேசு தான் சபையை கட்டுகிறவர்.
He uses people.
அவர் ஜனங்களை பயன்படுத்துகிறார்.
But he is the one who builds the church.
ஆனால் அவர்தான் சபையை கட்டுகிறார்.
So here he found some young brothers and he began to use them.
ஆகவே இங்கே ஒரு சில வாலிபர்களை ஞானமாய் இருக்கக்கூடிய வாலிபர்களை தேவன் கண்டார்.
And he used them to build the church.
அவர்களை பயன்படுத்தி இந்த சபையை அவர் கட்டினார்.
I only came here to help them.
நான் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக மட்டுமே இங்கே நான் வந்தேன்.
But now as we look back over 33 years we can see how it was really Jesus who built the church.
ஆனால் இப்பொழுது 33 ஆண்டுகளை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது இயேசுதான் மெய்யாகவே சபையை கட்டுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும்.
Because from here God was able to reach out to many other places in Tamil Nadu.
என்றால் இங்கிருந்து இன்னும் தமிழ்நாட்டிலே பல இடங்களிலே சென்று அடையும்படியாக தேவன் உதவி செய்தார்.
And God has done a wonderful work in Tamil Nadu through these years.
இவ்வளவு ஆண்டுகளாக தேவன் தமிழ்நாட்டிலே அற்புதமான வேலையை அவர் செய்திருக்கிறார்.
I always say that we are not better than anybody else.
மற்றவர்களை காட்டிலும் நாம் மேன்மையானவர்கள் அல்ல என்று எப்பொழுதுமே நான் சொல்லுவேன்.
It was the Pharisee who stood in the temple and said, Lord, I thank you that I am better than others.
ஆண்டவரே மற்றவர்களை காட்டிலும் நான் சிறந்தவன் என்று பரிசேயன் தான் அவன் ஜெபிக்கும் பொழுது அப்படி சொன்னான்.
And any time that thought comes into our mind, Lord, I thank you, I am better than others, we are going in the direction of being a Pharisee.
எப்பொழுதெல்லாம் ஆண்டவரே மற்றவர்களை காட்டிலும் நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் அந்த பரிசேயனுடைய திசையை நோக்கி நாம் செல்கிறோம்.
But because God has done some wonderful things in us and taught us amazing truths from the scripture,
தேவன் நம்முடைய மத்தியிலே அற்புதமான காரியங்களை செய்து வேதத்திலிருந்து அற்புதமான உபதேசங்களை நமக்கு காண்பித்து கொடுத்த அப்படினாலே,
and our families and our children have grown up in the fear of God.
நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்ந்திருக்கிறார்கள்.
Compared to what happens in other places,
மற்ற இடங்களிலே ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது,
it's very easy for us to begin to think that we are better.
ஆகவே எளிதாகவே நாம் சிறந்தவர்கள் என்று எண்ணக்கூடிய எண்ணம் நமக்கு வந்துவிடும் வாய்ப்பு உண்டு.
And we have to kill that like a snake when it comes into our mind.
அப்படிப்பட்ட எண்ணம் வரும்பொழுதே அதை நாம் கொன்றுவிட வேண்டும்.
Like a snake.
ஒரு பாம்பை கொல்வது போல.
Because it's very dangerous.
ஏனென்றால் அது மிகவும் ஆபத்தானது.
The Bible says in Hebrews 9:27.
எபிரேயர் 9:27 வேதம் சொல்கிறது.
It's a very important verse.
மிக முக்கியமான ஒரு வசனம்.
Hebrews 9:27.
எபிரேயர் 9 அதிகாரம் 27 வசனம்.
It is appointed unto men once to die. And after this comes the judgment.
அன்றி முறைதரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே என்று வாசிக்கிறோம்.
From that verse I ask you a question.
இந்த வசனத்திலிருந்து நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன்.
When does God judge a man?
ஒரு மனிதனை தேவன் எப்பொழுது நியாயந்தீர்ப்பார்?
It's written there.
இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
After he dies.
ஒரு மனிதன் மரித்த பிறகு அவன் நியாயந்தீர்க்கப்படுவான்.
It's written there. After death the judgment.
மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
That is God.
அது தேவன்.
Let me ask you another question.
இன்னொரு கேள்வியை நாம் கேட்கிறோம்.
When do you judge people?
நீங்கள் எப்பொழுது ஜனங்களை நியாயந்தீர்க்கிறீர்கள்?
It's long before they die.
அவர் மரிப்பதற்கு வெகு முன்னதாகவே நாம் நியாயந்தீர்த்து விடுகிறோம்.
So we must be more like God.
அவை நாம் தேவனை போல் அதிகமாய் மாற வேண்டும்.
We must discern as to who is spiritual and not. That is important.
யார் ஆவிக்குரியவர் யார் ஆவிக்குரியவர் அல்லாதவர்கள் என்று அதை நாம் பகுத்தறிய வேண்டும். அது உண்மைதான்.
Paul told the Corinthians, you are all carnal, you are babies.
நீங்கள் எல்லாரும் குழந்தைகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி கொரிந்து கிறிஸ்தவர்களை பார்த்து பவுல் சொன்னார்.
That's not judging.
அது நியாயத்தீர்ப்பு செய்வதல்ல.
It's like a doctor telling a patient, you're sick. That's not judging him, he's telling him the truth.
ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியை பார்த்து நீ உனக்கு நோய் இருக்கிறது என்று சொல்கிறார், அது நியாயத்தீர்ப்பதல்ல.
It's like you tell your 3-year-old child, you're a child, so I can't give so much money into your hand.
ஒரு 3 வயது குழந்தையை பார்த்து நீ குழந்தையா இருக்கிறாய், உனக்கு அவ்வளவு பணத்தை நான் கொடுக்க முடியாது என்று சொல்வது
போல. That's not judging.
அது நியாயத்தீர்ப்பல்ல.
So judging is where I compare myself with that person and say I'm better than him.
நியாயத்தீர்ப்பது என்பது என்னை இன்னொரு மனிதனோடு கூட ஒப்பிட்டு பார்த்து அவனை காட்டும் நான் சிறந்தவன் என்று சொல்வது.
Or to curse a person or to say God can never bless you or something like that.
அல்லது ஒரு மனிதனை பார்த்து உன்னை கடவுள் தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார் என்று சொல்லி அவனை சபிப்பது.
No, we don't say such things.
நாம் அப்படிப்பட்ட காரியங்களை சொல்வதில்லை.
We leave it to God to decide who is good and who is bad.
யார் நல்லவன் யார் கெட்டவன் என்பதை தீர்மானிப்பதற்கு தேவனிடத்திலே நாம் விட்டு விடுகிறோம்.
Even when people die, sometimes they ask me, Brother Zach, do you think that man has gone to heaven or not?
ஒரு மனிதர் மரிக்கும் பொழுது சில எண்ணத்திலே கேட்கிறார்கள், இந்த மனிதர் பரலோகத்துக்கு போயிருப்பாரா இல்லையா சகோதரர் ஜாக் அவர்களை என்று கேட்டால்.
Because they are not very sure whether he was really born again.
உண்மையிலேயே அவர் மனம் திரும்பி விட்டாரா மறுபடியும் பிறந்தாரா என்ற நிச்சயம் உங்களுக்கு இல்லை.
I say I don't judge.
நான் நியாயந்திருப்பதில்லை என்று சொல்கிறேன்.
As long as people are alive, I have to tell them Jesus is the only way of salvation.
மனிதர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் நான் சொல்வேன் ரட்சிப்புக்கு இயேசு ஒருவரே வழி.
But what happened in the last moments before he died, I don't know.
ஆனால் அந்த மனிதன் மரிப்பதற்கு ஒரு சில நேரங்களுக்கு முன்பதாக என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது.
Like the thief on the cross, he was saved in the last moment.
அந்த சிலுவையில் இருந்த கள்ளன் கடைசி கணத்திலே ரட்சிக்கப்பட்டான்.
So I don't judge who's gone to heaven, who's gone to hell.
ஆகவே யார் நரகத்துக்கு போவான் யார் பரலோகத்துக்கு போவான் என்பதை நியாயந்திருப்பது என்னுடைய வேலை அல்ல.
God will decide that.
அதை தீர்மானிக்கிறவர் தேவன்.
I know one thing that we will all get many surprises when we stand at the judgment.
ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நாம் நியாயசிரம் முன்பாக நிற்கும் பொழுது அநேகருக்கு நம் எல்லாருக்கும் அநேக அதிர்ச்சிகளும் ஆச்சரியங்களும் காத்திருக்கும்.
Because Jesus said many who are first here on earth will be last there.
இந்த பூமியிலே முதலாவது இருக்கிற முந்தினவன் பிந்தினவன் என்று இயேசு சொல்கிறார்.
Many who are last in our eyes may be first.
நம்முடைய கண்களிலே பிந்தினவர்களாய் தோன்றுகிறவர்கள் பரலோகத்திலே முந்தினவர்களாய் இருப்பார்கள்.
So it's very very important that we never compare ourselves with other people.
ஆக ஒரு காலம் நம்மை மற்றவர்களோடு ஒப்பிடாமல் இருப்பது மிக மிக முக்கியமானது.
But we are thankful for what God has done in our midst.
ஆனால் நம்முடைய மத்தியிலே தேவன் செய்த காரியங்களுக்காக நாம் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம்.
And it's good always to have low estimate about ourselves.
நம்மை குறித்து குறைவாய் எப்பொழுது மதிப்பிடுவது நல்லது.
And the way to have that all the time.
எப்பொழுதே அதே காரியத்தை வைத்திருப்பதற்குரிய வழி என்ன?
Is to do what the Bible says in Hebrews 12.
வேதம் எபிரேயர் 12 அத்தியாயத்தில் என்ன சொல்கிறதோ அதையே நாம் செய்ய வேண்டும்.
If you do what it says here in Hebrews 12 verse 1 and 2.
எபிரேயர் 12 அதிகாரம் 1-2 வசனங்களை சொல்லப்பட்டதை நீங்கள் செய்தீர்களானால்
and 3
மூன்றாம் வசனமும் சேர்த்து
you will never be proud in your whole life.
உன்னை வாழ்க்கை முழுவதுமாக ஒரு காலம் நீங்கள் பெருமை அடையவே மாட்டீர்கள்.
No matter what God does through you, it is impossible to be proud.
உங்கள் மூலமாக தேவன் என்ன காரியத்தை செய்தாலும் நீங்கள் பெருமை அடைவது என்பது கூடாத காரியம்.
Because here it says that the Christian life is like a race.
இங்கே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயத்தை போல இருக்கிறது.
And there is somebody who has gone in front of us whom we are to follow.
நமக்கு முன்பாக ஏற்கனவே ஒருத்தர் ஓடி இருக்கிறார், அவரை நாம் பின்பற்ற வேண்டும்.
He ran the same race.
அதே ஓட்டத்தை அவரும் ஓடினார்.
This race is a race of temptation.
இந்த ஓட்டம் என்பது சோதனையின் ஓட்டம்.
And Jesus was tempted every point like us.
நம்மை போல எல்லா விதத்திலும் இயேசு சோதிக்கப்பட்டார்.
And that we can also see from these two verses.
அதை நாம் இந்த இரண்டு வசனங்களிலே பார்க்கலாம்.
Let us run the race that is set in front of us.
நமக்கு நியமித்திருக்கிற நமக்கு முன்னால் நியமிக்கப்பட்டிருக்க கூடிய ஓட்டத்திலே நாம் ஓடக்கடவோம்.
But when we run this race we don't look at the track.
ஆனால் நாம் அந்த ஓட்டத்தை ஓடும் பொழுது அந்த ஓட்டத்தினுடைய அந்த கோடுகளை நாம் பார்ப்பதில்லை.
We don't look at the temptation.
அங்கே இருக்கக்கூடிய சோதனையை நாம் பார்ப்பதில்லை.
The race is full of many temptations.
அந்த ஓட்டமானது சோதனைகளால் நிறைந்திருக்கிறது.
But we look at the one who ran in front of us the same race.
அதே ஓட்டத்தை நமக்கு முன்பாக ஓடியவரை நாம் நோக்கி பார்க்கிறோம்.
Who overcame every temptation, never fell down.
அவர் எந்த சோதனை விழாதபடிக்கு எல்லா சோதனைகளையும் அவர் மேற்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்.
If you have seen these athletic games, there is one race called a hurdle race.
தடை ஓட்ட பந்தயம் என்ற ஒரு போட்டி இருக்கிறது.
They have a hurdle which is about 2 or 2.5 feet height.
அந்த ஓட்டம் ஓடும் பொழுது குறுக்காக 2.5 அடி 3 அடிக்கு ஒரு தடையை வைத்திருப்பார்கள்.
And every now and then you have to jump over that and then run and jump over that like that. There may be about 10 hurdles in a race.
ஓட்டப்பந்தய வீரர்கள் வேகமாக ஓடுவார்கள், அந்த தடை வந்தவுடனே அதை தாண்டுவார்கள், திரும்பவும் ஓடுவார்கள், தடையை தாண்டுவார்கள்.
So the Christian life is like that.
கிறிஸ்தவ ஓட்டம் இப்படி தான் இருக்கிறது.
You run, sometimes it's smooth, then there's a temptation.
நீங்கள் சுமூகமாக ஓடுகிறீர்கள், ஒரு சோதனை தடை வருகிறது.
So the Christian life is a huge race with many hurdles.
ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அநேக தடைகள் இருக்கக்கூடிய தடை ஓட்டப்பந்தயம்.
Hundreds and hundreds of hurdles in our whole life.
நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாய் பார்க்கும் பொழுது நூற்றுக்கணக்கான தடைகள், சோதனைகள்.
And we look at Jesus who ran over all those hurdles.
அந்த எல்லா தடைகளையும் தாண்டி ஓடின இயேசுவை நாம் நோக்கி பார்க்கிறோம்.
He never tripped.
ஒரு காலமும் தடைக்கு விழவில்லை. அது எந்த ஒன்றில் கூட தடைக்கு விழவில்லை.
He jumped over everything. We look at him and say, that's possible for me.
ஆகவே நாமும் அதை பார்த்து என்னாலேயும் இது முடியும் என்று சொல்ல வேண்டும்.
Because God sent him to be just like me.
ஏனென்றால் என்னைப் போலவே அவர் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார்.
So that's why it says let us run this race fixing our eyes on Jesus.
ஆகவே தான் இந்த ஓட்டத்தை இயேசுவை நோக்கி அவர் மீது நம்முடைய கண்களை பதித்து ஓடக்கடுவோம் என்று சொல்கிறது.
Who is the author and perfecter of our faith.
அவர்தான் நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார்.
This race is a race of faith.
இந்த ஓட்டமானது விசுவாச ஓட்டம்.
Only by faith I can jump over these hurdles.
விசுவாசத்தினால் மட்டுமே நான் இந்த தடைகளை தாண்டி ஓட முடியும்.
It is the faith that Jesus was like me.
இயேசு என்னைப் போலவே இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லக்கூடிய விசுவாசம் தான் அந்த விசுவாசம்.
And he was tempted like me.
அவர் என்னைப் போல சோதிக்கப்பட்டார்.
And he will give me the same Holy Spirit's power that he had to overcome.
அவர் பெற்றிருந்த அதே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை எனக்கும் அதை மேற்கொள்ள முடியாக தந்திருக்கிறார்.
That's faith.
அதான் விசுவாசம்.
And with that faith I can run this race.
இந்த விசுவாசத்தின் மூலமாய் நான் இந்த தடை ஓட்டத்தை ஓட முடியும்.
And whenever I fall it's because I lost faith.
எப்பொழுதெல்லாம் நான் விழுகிறேனோ அப்போ அதற்கு காரணம் நான் விசுவாசத்தை இழந்து விட்டேன்.
Then I must have faith that God will forgive me, I can get up and run again.
அப்பொழுது இன்னொரு விசுவாசம் எனக்கு தேவை, தேவன் என்னை மன்னித்து இப்பொழுது எழுந்து ஓட செய்வார் என்று.
So I don't lie down there if I fall.
ஆகவே தடுக்கி விழுந்து விட்டால் அங்கேயே நான் கிடப்பதில்லை.
I've seen these hurdle races, sometimes a person trips over a hurdle and knocks down the hurdle.
இந்த தடைகளை ஓட்டப்பந்தயத்தை பார்த்திருக்கிறேன், சிலர் அந்த தடையை தடுக்கி அதில் விழுந்து விடுவார்கள்.
But he can still continue to run and win the race.
ஆனாலும் தொடர்ந்து அவன் ஓடி அந்த பந்தயத்தை பந்தய பொருளை பெற்றுக் கொள்ள முடியும்.
Just because he knocked down one hurdle doesn't mean he loses the race.
ஏதோ ஒரு தடை கீழே விழுந்து விட்டது என்பதனாலே அவன் அந்த பந்தயத்தை இழப்பதில்லை.
So the Bible says we must run in such a way that we will win.
நாம் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது.
So think of your whole Christian life like a race from the time you are born again.
ஆகவே நீங்கள் மறுபடியும் பிறந்த நாளிலிருந்து உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதுமாக ஒரு ஓட்ட பந்தயம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள்.
The finishing line is when we become like Jesus Christ when he returns.
இயேசு கிறிஸ்து மீண்டும் திரும்பி வரும் பொழுது நீங்கள் இயேசுவை போல மாறுகிறீர்களே அப்பொழுதுதான் அதுதான் முடிவு கோடு.
So you know in a race nobody looks back.
உங்களுக்கு தெரியுமா ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் யாரும் பின்னிட்டு பார்ப்பதில்லை.
Anyone who looks back will never come first.
எப்பொழுதெல்லாம் பின்னால் திரும்பி திரும்பி பார்த்து ஓடுகிறானோ அவன் ஒரு காலம் முதலாவது வர முடியாது.
That's a big lesson for us.
இது நமக்கு ஒரு பெரிய பாடம்.
Many times the devil tempts us look back.
அநேக சமயங்களிலே நாம் பின்னிட்டு பார்க்க முடியாக சாத்தான் நம்மை சோதிக்கிறான்.
See how many of these hurdles you knock down.
நீ பின்னிட்டு திரும்பி பார், எத்தனை தடைகளை நீ தடுக்கி விழுந்திருக்கிறாய்.
Yeah, we have all knocked down many hurdles but we got up and continued to run.
ஆம், பல தடைகள் விழுந்திருக்கிறது ஆனால் நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம்.
So we don't get discouraged.
ஆகவே நாம் அதிரியப்படுவதில்லை.
And also those who are always comparing themselves looking here and there also will not win.
அதே சமயத்திலே மற்றவர்களோடு கூட தங்களை ஒப்பிட்டு பார்த்து பார்த்து ஓடிக்கின்றவர்களும் ஜெயிக்க மாட்டார்கள்.
Sometimes these Olympic runners do look here and there.
சில சமயத்திலே ஒலிம்பிக் ஓட்டப்பந்தய வீரர்கள் இங்கும் அங்கும் பார்ப்பார்கள்.
But that's because they are coming first.
அது ஏன் என்று சொன்னால் அவர்கள் முதலாவதாக ஓடுகிறார்கள்.
Then they are seeing is anybody catching up with me.
முதலாவது ஓடிக்கொண்டிருந்தால் யாராவது என்னை தாண்டி விடுவார்களோ என்று பின்னிட்டு பார்ப்பது சரிதான்.
But in our case this one who has already gone in front of us.
ஆனால் நம்முடைய காரியத்திலே நமக்கு முன்னாக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே முன்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்.
Jesus has already come first. We are following him.
இயேசு மட்டுமே முதலாவது வரக்கூடியவராகவே நாம் அவரை பின்பற்றுகிறோம்.
So we have somebody in front whom we can follow.
ஆகவே நமக்கு முன்னாக பின்பற்ற முடியாக முன்னாக ஒருவர் இருக்கிறார்.
If you keep looking at him the way he jumped over every hurdle we can also do
ஒவ்வொரு தடைகளையும் எப்படி அவர் தாண்டினார் என்று அவரையே நாம் பார்த்து ஓடும் பொழுது நாம் இந்த ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற முடியும்.
And some of those hurdles were very tough for him. It says he had to take up the cross.
சில தடைகளங்கள் அவருக்கு மிகவும் கடுமையானதாக இருந்தது. ஒன்று சிலுவை எடுப்பது.
And there was shame. It says he had to despise the shame of people making fun of him.
பாவிகளால் அவர் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்து அந்த அதுல ஒரு வெட்கம் இருக்கிறது.
Most of these Olympic races, people are cheering them. Nobody is making fun of them.
அநேகமான ஒலிம்பிக் ஓட்ட பந்தயங்களில் யாரும் அவமானப்படுத்துவதில்லை, எல்லாரும் உற்சாகப்படுத்துவார்கள்.
Come on, run, run, run.
விட்டு விடாதே, ஓடு, ஓடு, ஓடு.
But in Jesus' case, they were making fun of him and criticizing.
ஆனால் இயேசுனுடைய விஷயத்தில் பொறுத்தவரைக்கும் அவரை அவமானப்படுத்தினார்கள், அவரை குற்றப்படுத்தினார்கள்.
And so it says in verse 3.
ஆகவே மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம்,
in this race,
இந்த ஓட்டத்திலே,
when we face a lot of hostility from sinners against ourselves, think of him who also endured so much hostility from sinners against himself, then we will not grow weary and lose heart.
இந்த ஓட்டத்திலே பாவிகளால் நமக்கு விரோதமாக செய்யப்படுகிற விபரீதங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, அதிலே கடந்து செல்லும் பொழுது, ஏற்கனவே கடந்து சென்ற இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும்.
He also faced hostility from sinners.
அவரும் பாவிகளால் அவருக்கு விரோதமாய் செய்யப்பட்ட காரியங்களை சந்தித்தார்.
So we not only see how he overcame temptation,
ஆகவே அவர் சோதனைகளை எப்படி மேற்கொண்டார் என்பதை பார்ப்பது மட்டுமல்ல,
we also see how he overcame all the enmity of people who were finding fault with him all the time.
எல்லா நேரங்களிலுமே அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டிருந்த பாவிகளால் எவ்வளவோ விரோதங்கள் செய்யப்பட்டிருந்தன, அதையும் அவர் மேற்கொண்டார்.
Do you find people criticizing you and telling lies about you?
உங்களை குறித்து பொய் சொல்லி உங்களை குறை சொல்லுகிற மக்களை உங்களை சுற்றிலும் பார்க்கிறீர்களா?
And you get weary.
நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் மாறுகிறீர்களா?
Get discouraged.
சோர்ந்து போகிறீர்களா?
Here it says consider him so that you don't get weary and discouraged.
நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் மாறாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு அவரையே நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறது.
In the old covenant there was no race.
பழைய உடன்படிக்கையிலே ஓட்ட பந்தயம் இல்லை.
They just had to follow certain laws.
அவர்கள் சில விதிகளை பின்பற்ற வேண்டும்.
Because they were like people in the kindergarten.
என்றால் அவர்கள் எல்கேஜி படிப்பிலே படிக்கக்கூடிய பிள்ளைகளைப் போல இருக்கிறார்கள்.
In kindergarten the teacher does not give difficult problems and all to the
எல்கேஜி படிக்கிற பிள்ளைகளுக்கு அதிகமான கணக்குகள் எல்லாம் ஆசிரியர்கள் கொடுப்பதில்லை.
Most of the time they'll be playing games and all even in the class.
அவர் விளையாட்டு பள்ளியைப் போல பள்ளிக்கூடத்திலே அறையில் விளையாண்டு கொண்டிருப்பார்கள்.
Whenever you read the Old Testament,
எப்பொழுதெல்லாம் நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசிக்கிறீர்கள்,
remember they were all like kindergarten children.
அவர்கள் எல்லாரும் எல்கேஜி பிள்ளைகளைப் போல இருந்தார்கள்.
That's why God allowed them to do so many things wrong.
அவர்தான் பல தவறுகளை செய்ய அவர்கள் செய்யும் பொழுது தேவன் அதை அனுமதித்தார்.
You know, David had 8 wives.
தாவீதுக்கு 8 மனைவிமார்கள் இருந்தார்கள்.
But God accepted him.
ஆனால் தேவன் அவனை ஏற்றுக்கொண்டார்.
Because you know, small children, we allow them 3-year-old and all nursery class, they allow them to do many things.
ஏனென்றால் நர்சரி பள்ளியிலே இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் பல தவறுகளை செய்யும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம்.
But we don't expect such foolishness from older children.
ஆனால் அந்த புத்தியமான காரியங்களை பெரிய பிள்ளைகள் செய்வதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை.
So David fell into adultery.
ஆகவே தாவீது உபச்சாரத்தில் விழுந்தார்.
On his death bed,
அவருடைய மரண படுக்கையிலே,
he would not forgive somebody.
ஒருவரை மன்னிக்காமல் இருந்தார்.
But God still overlooked that and took him to heaven.
ஆனாலும் தேவன் அதை கண்டும் காணாமல் அவனை பரலோகத்தில் எடுத்துக்கொண்டார்.
But we,
ஆனால் நாம்,
are not like
அதுபோல அல்ல,
kindergarten student,
நாம் KG LKG படிக்கிற பிள்ளைகள் அல்ல.
In the new covenant we are like college students.
புதிய உடன்படிக்கையிலே நாம் எல்லாரும் கல்லூரி மாணவர்களைப் போல இருக்கிறோம்.
There's a lot of difference between college student and a kindergarten student.
மழலை பள்ளி பிள்ளைகளுக்கும் கல்லூரி படிக்கும் பிள்ளைகளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது.
That's the main thing that we have emphasized in our church.
நம்முடைய சபைகளிலே இதை தான் நாம் மிக மிக முக்கியமாக வலியுறுத்தி வருகிறோம்.
Nowadays in the world there are so many pastors who fall into adultery.
இன்றைக்கு உலகத்திலே பார்க்கும் பொழுது அநேக பாஸ்டர்மார்கள் உபச்சாரத்தில் விழுந்திருக்கிறார்கள்.
And when they fall,
அவர்கள் விழும்பொழுது,
they go to the Old Testament and say David also fell into adultery.
அவர்கள் பழைய ஏற்பாட்டுக்கு சென்று தாவீதுடைய மாதிரியை பார்த்து தாவீதும் உபச்சாரத்தில் விழுந்தார், தேவனை ஏற்றுக்கொண்டார்.
So it is all right.
ஆகவே சரி என்று சொல்கிறார்கள்.
But David was a kindergarten student.
ஆனால் தாவீது மழலை பள்ளியிலே படிக்கக்கூடிய படிப்பு ஒரு பிள்ளை போல இருந்தார்.
See, small 3-year olds may even dirty their underwear in the class.
மூன்று வயது பிள்ளைகள் அவர்களை உள் ஆடையை சிறுநீர் கழித்து நனைத்து விடுவார்கள்.
But college students are not supposed to do that.
ஆனால் கல்லூரி மாணவர்கள் அப்படி செய்யக்கூடாது.
College student can't say that the 3-year old is doing it, so I can also do it.
மூன்று வயது பையன் மட்டும் அவன் ஜட்டிலே ஒண்ணுக்கு போறான், நான் மட்டும் ஏன் போக கூடாதுன்னு சொல்லி கல்லூரி மாணவன்
சொல்லக்கூடாது. So you cannot compare yourself saying David did that or Moses got angry and threw the stones down.
ஆகவே தாவீது இப்படி செய்தார், மோசே கோபம் வந்து அந்த உடன்படிக்கை கற்பலைகளை எரிந்தார் அல்லவா, இதெல்லாம் சொல்லி நாம் சபை கட்டக்கூடாது.
Samson committed adultery and God used him.
சிம்சோன் விபச்சாரத்தில் விழுந்தான், ஆனாலும் தேவன் அவனை உபயோகித்தார்.
That is exactly like a college student saying, oh, that nursery class student is dirtying his underwear, so I can also do it.
அது எதற்கு ஒப்பா இருக்கதென்றால், ஒரு கல்லூரி மாணவன் மூன்று வயது இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை பார்த்து அது தன்னுடைய உள்ளாடை நினைத்து விடுகிறதே, நான் ஏன் நினைத்து விடக்கூடாது என்று
சொன்னது. That's foolish.
அது பத்தியனம்.
But the entire Christian world is like that.
ஆனால் முழு கிறிஸ்தவமும் இப்படித்தான் இருக்கிறது.
I have never heard somebody say we can't do like that because that is old covenant.
இதை நாம் அப்படி செய்ய கூடாது, ஏனென்றால் அது பழைய உடன்படிக்கையின் காலம்.
We can't
follow the நான் கேள்விப்பட்டதே இல்லை.
We don't follow David.
நாம் தாவீதை பின்பற்றுவதில்லை.
We don't follow Moses.
நாம் மோசேயை பின்பற்றுவதில்லை.
We don't even follow John the Baptist.
யோவான் ஸ்நானனை கூட நாம் பின்பற்றுவதில்லை.
You know, even John the Baptist, he lost his faith in Jesus when he was in prison.
யோவான் ஸ்நானகன் சிறைச்சாலையில் இருக்கும்பொழுது இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை இழந்து விட்டார்.
He sent a message to Jesus. Are you really the Messiah?
உண்மையாலுமே நீர்தான் மெசியாவா என்று தூது விட்டு அவர் தன்னுடைய அவிசுவாசத்தை வெளிப்படுத்தினார்.
Read that in Matthew 11.
மத்தேயு 11 அதிகாரத்தை வாசித்து பாருங்க.
This man had seen the Holy Spirit descend on Jesus and a voice from heaven he heard.
பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானம் எடுத்தபொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல மேலே வந்து வருகிறதையும் வானத்திலிருந்து உண்டான சத்தத்தையும் கேட்ட ஒரு ஸ்நானகன் தான் யோவான் ஸ்நானகன்.
Think if you heard that and you had baptized Jesus and you heard all that, do you think you would ever doubt after that?
நீங்கள் அப்படி பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் வருகிறதையும் அல்லது பரலோகத்திலிருந்து வரக்கூடிய சத்தத்தையும் கேட்டவர்களா இருந்தால் அதற்கு பிறகு நீங்கள் சந்தேகிக்க மாட்டீர்களா?
John the Baptist doubted it.
யோவான் ஸ்நானகன் சந்தேகித்தார்.
But doesn't mean you are better than John the Baptist.
நீங்கள் சந்தேகிக்காமல் இருப்பதினாலே நீங்கள் யோவான் ஸ்நானகன் காட்டிலும் சிறந்தவர்கள் என்ற பொருள் அல்ல.
He was in the kindergarten, nursery class.
அவர் மழலை பள்ளியை சேர்ந்தவர் யோவான் ஸ்நானகன்.
The moment the Holy Spirit came on the day of Pentecost.
பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வந்த மாத்திரத்திலே
people were taken out of the nursery class and into college.
மக்கள் எல்லாரும் மழலை பள்ளியிலிருந்து எடுக்கப்பட்டு கல்லூரியில் சேர்க்கப்பட்டு விட்டார்கள்.
Suddenly we were lifted up to a higher level.
திடீரென ஒரு மேலான நிலைமைக்கு நாம் உயர்த்தப்பட்டு விட்டோம்.
That doesn't happen in the world where a nursery class student suddenly goes to college.
உலகத்திலே உள்ளதன மழலை பள்ளியினர் திடீரென ஒரு நாள் கல்லூரிக்கு போவதில்லை, அது நடப்பதில்லை.
But that is the best way I can describe what happened on the day of Pentecost.
ஆனால் பெந்தெகோஸ்தே நாளிலே நடந்த காரியத்தை நான் சிறப்பாக விளக்குவதற்கு இந்த உதாரணத்தை தான் நான் சொல்கிறேன்.
God could not do many things with Israel because they did not have the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் இல்லாதபடினாலே தேவனால் பல காரியங்களை தம்முடைய ஜனங்களாக இஸ்ரவேல் மக்களுக்கு செய்ய முடியவில்லை.
And if you don't seek to be filled with the Holy Spirit every day.
ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட வேண்டும் என்று நீங்கள் கேட்க வேண்டும்.
You will live like a nursery class student all your life.
அப்படி நீங்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் வாழ்க்கை முழுவதுமாக நீங்கள் மழலை பள்ளி குழந்தையைப் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள்.
The danger of our coming to conferences is that we can just increase in knowledge.
இப்படி நாம் கான்ஃபரன்ஸ்க்கு வருவதனுடைய ஒரு அபாயம் என்னவென்றால் நம்முடைய புத்தி மட்டும் பெருகிக்கொண்டே போய்விட முடியும்.
Knowledge will not make you spiritual.
அறிவு ஒரு காலம் நம்மை ஆவிக்குரிய மாற்றாது.
The devil has got more knowledge than any created being.
உண்டாக்கப்பட்ட எந்த ஒரு சிருஷ்டியை காட்டிலும் அதிகமான ஞானத்தை சாத்தான் வைத்திருக்கிறான்.
Holy God has got more knowledge than the devil.
சாத்தானை காட்டிலும் அதிகமாக ஞானம் கொண்ட ஒரே ஒரு நபர் தேவன் தான்.
He has more knowledge than you and me.
உங்களையும் என்னையும் காட்டிலும் அதிகமான ஞானத்தை சாத்தான் கொண்டிருக்கிறான்.
He had so much Bible knowledge that he knew which verse to quote to Jesus to tempt him.
இயேசுவை சோதிப்பதற்கு எந்த வசனத்தை மேற்கோள் காட்டி சொல்ல வேண்டும் என்பதை அறிந்திருக்கக்கூடிய அளவுக்கு வேத அறிவு பெருத்தவன்.
Do you think the devil will use the scripture to lead you astray?
உங்களை வழிவிலக செய்வதற்கு வேதவசனத்தையே சாத்தான் பயன்படுத்த மாட்டான் என்று எண்ணுகிறீர்களா?
Sure.
கண்டிப்பாக பயன்படுத்துவான்.
He tried to use the scripture to lead Jesus astray.
இயேசுவை வழிவிலக செய்யும்படியாக வேதவசனத்தையே எடுத்து பயன்படுத்தியவன் சாத்தான்.
In Matthew 4 he told Jesus, "It is written in the Bible that his angels will protect you so you can jump down from the roof."
நீர் இந்த குறிலிருந்து குதித்தால் தேவதூதர்கள் உங்கள் கால்களை வந்து தாங்குவார்கள் என்று ஏந்துவார்கள் என்று எழுதியிருக்கிறபடினால குதியும் என்று இயேசுவிடத்தில் சாத்தான் சொன்னார்.
And he quoted that verse from Psalm 91.
சங்கீதம் 91 ல் இருக்கக்கூடிய அந்த வசனத்தை எடுத்து சாத்தான் இயேசுவை சோதிக்க முடியாது சொல்கிறார்.
Jesus knew the Bible better than him.
ஆனால் அவனை காட்டிலும் இயேசு நன்றாக வேதத்தை அறிந்தவராய் இருந்தார்.
Jesus said that is true but it is also written something else.
அது உண்மைதான், ஆனால் இன்னும் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொன்னார்.
That you shall not tempt the Lord your God.
உன்னுடைய தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது.
So I learned something from that.
ஆகவே இதிலிருந்து நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன்.
That just because some preacher quotes a scripture,
ஏதோ ஒரு பிரசங்கியார் ஒரு வேதவசனத்தை மேற்கோள் காட்டி பிரசங்கிப்பதினாலே
it doesn't mean that he is speaking the truth.
அவர் சத்தியத்தை பேசுகிறார் என்ற பொருள் அல்ல.
Because the whole truth is not just in one scripture but in all scripture.
முழு சத்தியமும் ஒரே வசனத்தில் அடங்கவில்லை, எல்லா வேத வசனங்களிலும் அடங்கி இருக்கிறது.
Scripture is like a body.
வேத வசனம் என்பது ஒரு சரீரத்தை போல.
So if you just have a hand, that's part of the body but it's not the whole body.
கை இருக்கிறது, கை உண்மைதான், ஆனால் அந்த கை முழுதும் சரீரமாகாது, முழு சரீரமாகாது, அது ஒரு அந்த சரீரத்தில் ஒரு அவயவம்.
To try to live by one verse of scripture, you'll go astray.
ஆகவே வேதவசன ஒரே ஒரு வேதவசனத்தின் அடிப்படையில் நீங்கள் வாழ ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வழி விலகி விடுவீர்கள்.
That's what we learn from that temptation.
இதைத்தான் நாம் அந்த சோதனையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம்.
There are many preachers today who use verses from scripture to try and fool you.
உங்களை ஏமாற்றுவதற்காக வேதவசனத்தை பயன்படுத்தக்கூடிய அநேக பிரசங்கர்கள் இருக்கிறார்கள்.
And there may be 10 other verses to correct that, to counterbalance that other verse.
அந்த குறிப்பிட்ட வசனத்தை சமநிலைப்படுத்த முடியாத 10 வசனங்கள் இருக்கலாம், ஆனால் அதை சொல்ல மாட்டார்கள்.
So it's very important for us to look at Jesus and his example.
ஆகவே இயேசுவையும் அவருடைய மாதிரியையும் நாம் பின்பற்றுவது பார்ப்பது என்பது மிக முக்கியம்.
That's the only way we can run this race.
இந்த ஒரு வழியிலே மட்டும்தான் இந்த ஓட்டத்தை ஓட முடியும்.
So he does not want to live us to live like the Old Testament people.
ஆகவே நாம் பழைய உடன்படிக்கை மக்களைப் போல வாழ முடியாய் தேவன் விரும்பவில்லை.
So there are good things in David and Moses and Elijah and
David, Moses, Elijah, இவர்களிலே நல்ல காரியங்கள் இருந்தது.
But we can't follow everything.
ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் நாம் பின்பற்ற முடியாது.
See Noah, he was such a righteous man, he walked with God.
நோவா அவ்வளவு நீதியுள்ள மனிதன், தேவனோடு கூட நடந்த மனிதர்.
But after the flood was over,
ஆனால் வெள்ளம் வடிந்த பிறகு,
he began to relax and got drunk and lay naked in his tent.
அவன் இளைப்பாறி அவன் குடிக்க ஆரம்பித்து அவன் நிர்வாணியாய் தன்னுடைய கூடாரத்திலே படுத்திருந்தான்.
That is a danger all of us face after we have won some great victory, to relax and then we fall into sin.
நாம் எல்லாருமே இந்த ஆபாயத்தில் இருக்கிறோம். ஒரு பெரிய வெற்றிக்கு பிறகு நாம் இளைப்பாறும் பொழுது நாம் பாவம் செய்து விடுகிறோம்.
Or God blesses our church in a wonderful way, then we begin to relax and things go downwards.
அல்லது தேவன் நம்முடைய சபையை அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கிறார், அதற்கு பிறகு நாம் இளைப்பாற விரும்புகிறோம், அதற்கு பிறகு கீழ்நோக்கி போகிறோம்.
So even Elisha, when somebody made fun of him for his bald head, he cursed him.
எலிசாவும் கூட முட்டைத்தலையா ஏறிப்போ என்று சொல்லி அவனுடைய சிறு பிள்ளைகள் அவனை பார்த்து கேலி செய்தார்கள். அவர்களை பார்த்து எலிசா சபித்தான்.
But if somebody curses us for our bald head, we don't curse them.
ஆனால் நம்முடைய உலகை தலைக்கு யாராவது நம்மை பார்த்து சபித்தால், அவர்களை நாம் பார்த்து கிண்டல் செய்தால் நாம் சபிப்பதில்லை.
We bless them.
நாம் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம்.
It's not because we are better than Elisha.
எலிசாவை காட்டிலும் நாம் மேன்மையானவர்கள் என்பதனாலே அல்ல.
But he was in the kindergarten.
அவர் மழலை பள்ளியை சேர்ந்தவர்.
Remember that.
அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்.
Elijah, another great prophet.
எலியா மிகவும் பெரிய தீர்க்கதரிசி.
One woman said, "I'll kill you." He ran away and said,
"ஒரு ஸ்திரீ உன்னை நான் கொன்று விடுவேன் என்று சொன்ன உடனே ஓடி விட்டார்.
He told Lord, before she takes my life, you please take my life.
ஆண்டவரே, இந்த பெண் என்னுடைய உயிரை எடுப்பதற்கு பதிலாக நீர் என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று ஜெபித்தார்.
This is Elijah. Can you believe that?
இவர் யார்? எலியா. உங்களால் நம்ப முடிகிறதா?
He stood against 800 prophets. He could not stand before one woman.
800 தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக, பொய் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக நின்றவர் ஒரு ஸ்திரீக்கு விரோதமாக நிற்க முடியவில்லை.
There are many good qualities in these Old Testament people.
ஆகவே இந்த பழைய உடன்படிக்கை மக்களிடத்திலே அநேக நல்ல குணாதிசயங்கள் இருக்கிறது.
For example, Moses prayed, "Lord, don't punish these people, let me suffer, don't punish them."
மோசே எப்படி ஜெபித்தார்? ஆண்டவரே, இந்த மக்களை தண்டியாதரும், அதற்கு பிறகு அதற்கு பதிலாக என் பேரை கிறுக்கி போடும் என்று ஜெபித்தார்.
That's the spirit of Christ.
அது கிறிஸ்துவின் ஆவி.
What we can learn from him.
அவரிடம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்?
John the Baptist said, "Jesus must increase, I must decrease."
யோவான் சொன்னான், நான் சிறுகவும் தேவன் பெருகவும் வேண்டும் என்று சொன்னார்.
There's many good things we can learn from them.
ஆகவே இவர்களிடத்திலிருந்து நாம் பல நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும்.
But we cannot follow them because they did some wrong things as well.
அவர்கள் சில தவறுகளையும் செய்தபடியால் நாம் அவர்களை பின்பற்ற முடியாது.
So never go to the Old Testament and say, because they did that wrong thing, I can also do it.
ஆகவே ஒரு காலம் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் உள்ள வாசித்து இவர்கள் செய்தபடியாலே நானும் செய்தேன் என்று சொல்ல வேண்டாம்.
Even in Acts chapter 1,
அப்போஸ்தலர் 1 அதிகாரத்திலே கூட,
how did they select the 12th apostle to replace Judas Iscariot?
யூதாஸ் காரியத்துக்கு மாற்றாக 12th அப்போஸ்தலரை எப்படி அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள்?
Not the way we should choose an apostle or elder today.
இன்றைக்கு நாம் ஒரு அப்போஸ்தலரையோ மூப்பரையோ நியமிக்கும் பொழுது பின்பற்றுகிற முறை அல்ல.
See, it says there in Acts 1,
அப்போஸ்தலர் 1 அதிகாரத்திலே,
they knew there to find one more.
அப்போஸ்தலர் ஒரு சீஷர் குறைந்து விட்டார், இப்பொழுது இன்னொரு அதற்கு மாற்றாக ஒரு சீஷர் எடுக்க வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும்.
And it says here in verse Acts 1:26,
apostles 1:26 le na vasikrom,
they put different names and drew lots and pulled out a name.
Avargal palarudaiya perai ezhuthi seat kulukki adilirundhu ondrai eduthargal.
Actually only two names, there was Joseph and Matthias.
Irandu perugal dhaan adile Joseph Matthias endra irandu perugalai eduthu avargal kulukki adilirundhu ondrai eduthargal.
Verse 23,
23rd vasanam vasikrom,
and then they shut their eyes and pulled out one and say, okay, that's the apostle.
அவர்களுடைய கண்களை மூடிக்கொண்டு அந்த ரெண்டு சீட்ல ஒரு சீட்டை எடுத்தார்கள், இவர்தான் யூதாஸ்காரியோத்துக்கு பதிலாக இருக்கக்கூடிய அப்போஸ்தலர் என்று சொன்னார்.
But that is not the way God leads us today.
ஆனால் இன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட விதத்திலே மூப்பர்களை ஏற்படுத்துவதற்கு நடத்துவதில்லை.
That is the last verse of old covenant life.
இதுதான் பழைய உடன்படிக்கையில் உள்ளதான கடைசி வசனம் என்று சொல்லலாம்.
After that Acts 2 is new covenant.
அதற்கு பிறகு அப்போஸ்தல நடபடி இரண்டாம் அதிகாரம் புதிய உடன்படிக்கை ஆரம்பித்தது.
When you want to find God's will, don't cast lots and
because நீங்கள் தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் சீட்டு போட்டு நீங்கள் அதை சீட்டுக்குள்ளே எடுக்க வேண்டாம்.
That is old, it was true in the Old Testament God did lead like that.
பழைய ஏற்பாட்டில் தேவன் அப்படி வழி நடத்தினார், உண்மைதான்.
In Proverbs it says that when you cast lots the Lord will direct you.
நீ சீட்டு மடியிலே போடப்படும், அதை கர்த்தர் நடத்துவார் என்று நீதிமொழியிலே வாசிக்கிறோம்.
That's Old Testament.
அது பழைய ஏற்பாடு.
I'm just mentioning these things because so many people follow this thinking Old Testament teaches that.
அநேகர் பழைய ஏற்பாட்டில் இப்படி போதிக்கிறது போதித்திருக்கிறது அல்லவா, ஆகவே நான் பின்பற்றுகிறேன் என்று அநேகர் பின்பற்றுகிறார்கள், ஆகவே தான் இதை சொல்லுகிறேன்.
This paying 10% of your income, that is Old Testament.
உங்களுடைய வருமானத்தில் 10% தசமமாக கொடுப்பது, அது பழைய உடன்படிக்கை.
Nowhere in the New Testament.
புதிய ஏற்பாட்டில் பார்ப்பதில்லை.
But covetous pastors tell people you must pay 10%, you must pay
10%. பொருளாசைக்காரராய பாஸ்டர்மார்கள் நீங்கள் 10% கொடுக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு போதிக்கிறார்கள்.
We never preached in 40 years.
இந்த 40 ஆண்டுகளாக நாம் அதை போதித்ததே இல்லை.
I remember preaching in a Pentecostal church in Tamil Nadu few years ago.
சில ஆண்டுகள் முன்பதாக ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெந்தகோஸ்ட் சபையில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன்.
One good pastor.
ஒரு நல்ல பாஸ்டர்.
He told me, Brother Zach, I agree with you in everything.
சகோதரர் ஜாக் அவர்களே, நீங்கள் சொல்வது எல்லாவற்றையும் ஒத்துக்கொள்கிறேன்.
Victory over sin, everything.
பாவத்தின் மேல் வெற்றி.
But
ஆனால்
why do you preach so much against tithing?
தசம பாகத்துக்கு விரோதமா ஏன் இவ்வளவு பிரசங்கிக்கிறீர்கள்?
Against it.
அதற்கு விரோதமா ஏன் பிரசங்கிக்கிறீர்கள்?
As it is, these people give so little in the box.
ஏற்கனவே இப்பொழுது காணிக்கைப்பட்டியில் வந்து விழுகிற பணம் குறைவா இருக்கிறது.
After listening to you they'll give nothing.
இந்த செய்தியை கேட்டுவிட்ட பிறகு ஒன்றுமே வராது.
I said, I preached the same message in my church for 40 years.
நான் என்ன சொன்னேன் தெரியுமா, என்னுடைய சபையில 40 ஆண்டுகள் இதே செய்தி தான் பிரசங்கித்து வருகிறேன்.
We have never been in debt.
நாங்கள் ஒரு காலம் கடன் பட்டதில்லை.
We never had to borrow from a bank.
நாங்கள் ஒரு காலம் வங்கியிலிருந்து லோன் வாங்கினதில்லை.
We have built meeting halls, helped others to build meeting halls.
நாங்கள் சபை கட்டடம் கட்டி இருக்கிறோம், மற்றவர்களுக்கு சபை கட்டடம் கட்ட உதவி செய்கிறோம்.
Never sent a report about our work anywhere.
எங்களுடைய ஊழியத்தை குறித்த அறிக்கை யாருக்கும் எங்கேயும் அனுப்பினதில்லை.
But people give because their heart has been touched by God.
ஜனங்களுடைய இருதயம் தேவனால் தொடப்பட்டபடினாலே அவர்கள் கொடுக்கிறார்கள்.
And those who don't want to give, we don't want their money.
கொடுக்க விருப்பம் இல்லாதவருடைய பணம் எங்களுக்கு வேண்டாம்.
Because God does not want a reluctant giver who is forced to give.
நிர்பந்தத்தின் நிமித்தமாய் தயக்கத்தோடு கொடுக்கிறவருடைய பணம் தேவனுக்கு அவசியம் இல்லை.
So because people don't trust God, they adopt all these human methods.
தேவனை அவர்கள் நம்பாதபடினாலே தான் இந்த மனுஷிக முறைகள் எல்லாம் அவர்கள் கைக்கொள்ளுகிறார்கள்.
In the Old Testament they did not live by faith in a father in heaven.
பழைய ஏற்பாட்டு மக்கள் பிதா பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதாவின் மீது உள்ள விசுவாசத்தின்படியாய் வாழவில்லை.
They did not have a father in heaven.
அவர்களுக்கு பரலோகத்தில் ஒரு பிதா அவர்களுக்கு இல்லை.
They had a master.
அவர்களுக்கு ஒரு எஜமான் இருந்தார்.
And so they had to collect money from people.
ஆகவே மக்களிடத்திலிருந்து அவர்கள் பணத்தை வசூல் செய்ய வேண்டியிருந்தது.
We have a father.
நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார்.
He is our father.
அவர் நம்முடைய தகப்பன், அப்பா.
One of the main things in the new covenant.
இப்படி பல காரியங்களை புதிய ஏற்பாட்டில் நமக்கு நாம் பார்க்கிறோம்.
If you understand it,
நீங்கள் விளங்கிக் கொண்டால்,
better than your earthly father, you have a father in heaven.
உலகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய சொந்த தகப்பனை காட்டிலும் பரலோகத்தில் இருக்கக்கூடிய தகப்பன் எவ்வளவோ நல்லவர்.
Jesus said that.
Yes, he said it.
More than a father will feed his children, your heavenly father will feed you.
உங்களுடைய பூலோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் தகப்பன்மார் உங்களை போஷிப்பதை காட்டிலும் பரலோகத்தினுடைய தகப்பன் அதிகமாக உங்களை போஷிப்பார்.
Your father, however much he may loves you, he doesn't know how many hair on your head is, but your father in heaven knows it.
பூமிக்குரிய தகப்பன் எவ்வளவு உங்களை நேசித்தாலும் உங்கள் தலையில் இருக்கக்கூடிய முடி எவ்வளவு என்று அவருக்கு தெரியாது, ஆனால் பரலோக பிதா பரமபிதா அதை அறிந்திருக்கிறார்.
Your father and mother don't know when one hair falls off from your head.
எப்பொழுது உங்களுடைய ஒரு முடி விழுந்து விட்டது என்று உங்களுடைய பெற்றோருக்கு தெரியாது.
But your heavenly father knows that.
ஆனால் பரமபிதா அதை அறிந்திருக்கிறார்.
That is the wonderful thing of new covenant.
இதுதான் புதிய உடன்படிக்கையினுடைய அற்புதமான விஷயம்.
That is what Jesus came to bring us to know God as a father.
தேவனை ஒரு தகப்பனாக அறிந்து கொள்ள முடியாக இதை சொல்லுவதற்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார்.
So he speaks to us.
அவர் நம்மோடு கூட பேசுகிறார்.
And we must develop the habit of listening.
நாம் கவனிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.
Jesus said these wonderful words which are never found in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே காணக்கூடாத ஒரு வசனத்தை இயேசு சொல்லியிருக்கிறார்.
Luke 10:42.
லூக்கா 10:42.
One thing is needful.
தேவையானது ஒன்றே.
There is no such verse in the Old Testament which says one thing is needful.
தேவையானது ஒன்றே என்று சொல்லக்கூடிய வசனம் பழைய ஏற்பாட்டில் இல்லை.
But here Mary sitting at Jesus feet and listening to his word.
ஆனால் மரியாள் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
Verse 39.
39வது வசனம்.
Jesus said in verse 42, that is the one thing that is needful in your life.
42வது வசனத்தில் இயேசு சொல்கிறார், இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் தேவையான ஒன்று.
More than food.
ஆகாரத்தை காட்டிலும் அதிகமாக.
Jesus said that man cannot live by food alone but by every word that
comes. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் என்று அவர் மத்தேயு 4வது அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார்.
That is quotation from Deuteronomy 8.
இது உபாகமம் 8வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தினுடைய மேற்கோள் தான்.
There he connected it to the manna that fell every day from heaven.
அங்கே மன்னா வானத்திலிருந்து தினமும் கீழே விழுந்ததே அதற்கு ஒப்பிட்டு அந்த வசனத்தை அன்று சொன்னார்.
When the Holy Spirit comes into our heart,
பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே வரும்பொழுது,
we can hear God speaking to us.
தேவன் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் கேட்க முடியும்.
And I want to urge all of you to develop the habit of listening to the Holy Spirit every day.
ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன்.
So then a big question comes.
ஒரு பெரிய கேள்வி வரும்பொழுது,
how can I know, is this the voice of the Holy Spirit or is it the voice of my own voice or the devil's voice?
இப்பொழுது எனக்குள்ளே ஒலிக்கக்கூடிய சத்தமானது அது என்னோட சொந்த சத்தமா அல்லது பரிசுத்த ஆவியானுடைய சத்தமா அல்லது பிசாசுடைய சத்தமா என்று எப்படி அடையாளம் கண்டுகொள்வது?
The way to find out is by first becoming familiar with the voice of the Holy Spirit by reading the Bible.
முதலாவதாக நாம் வேத வசனங்களை வாசித்து 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 ஆவியானுடைய சத்தத்திற்கு பழகிக் கொள்ள வேண்டும்.
See, this book has got the voice of the Holy Spirit.
இந்த புத்தகம் பரிசுத்த ஆவியானுடைய சத்தம்.
There's no voice of man or the devil here.
இந்த புத்தகத்திலே பிசாசுடைய சத்தமோ அல்லது மனுஷனுடைய சத்தமோ இல்லை.
If I really become familiar with this book,
ஆகவே இந்த புத்தகத்திலே நான் அதிக பழக்கப்பட்டவனாய் மாறும் பொழுது,
not just the letter but allow the Holy Spirit to speak to me through this book,
இந்த எழுத்து மட்டுமல்ல இந்த எழுத்தின் மூலமாய் ஆவியானவர் என்னோடு கூட பேச முடியாய் அனுமதிக்கும் பொழுது,
then I can gradually begin to recognize the voice of the Holy Spirit in my heart also.
அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட உள்ளத்திலே ஆவியானவர் துணிக்கக்கூடிய சத்தத்தையும் நான் அடையாளம் கண்டுகொள்ள முடியும்.
See, like the first time you got married to your wife, you could not recognize her voice if she is in another room.
உங்களுக்கு திருமணமான புதியதிலே நீங்கள் வேறு அறையில் இருக்கிறீர்கள், உங்களுடைய மனைவி வேறு அறையில் இருக்கிறார்கள், அவர்கள் கூப்பிடுகிற சத்தம் உங்களுக்கு தெரிவதில்லை.
If your wife is in another room with 10 other women and you hear so many voices, you cannot recognize your wife's voice.
உங்களுடைய துணைவியார் இன்னும் 10 பெண்களோடு கூட வேறு ஒரு அறையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எது மனுடைய சத்தம் என்று உங்களாலே கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருக்கும்.
Because you got married only yesterday.
நேற்றைய தினத்தில் தான் திருமணமானது.
But after 10 years you can recognize that voice easily.
ஆனால் 10 ஆண்டுகள் கழித்து எளிதாக அந்த சத்தத்தை அடையாளம் கண்டுகொள்ள முடியும்.
You got familiar with your wife's voice.
என்னால் மனைவியினுடைய சத்தத்திலே நீங்கள் பழக்கப்பட்டு விட்டீர்கள்.
So recognizing the voice of the Holy Spirit is like that.
ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை அடையாளம் கண்டுகொள்வது இப்படி தான்.
You don't have to see your wife in that room but you can recognize the voice.
நீங்கள் உண்மையாலுமே கண்ணால் பார்க்காமல் இருக்கலாம் அந்த அடுத்த அறையில் இருக்கிற மனைவி, ஆனால் சத்தத்தை உணர முடியும்.
There are so many women talking there.
அங்கே அநேக ஸ்திரீகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
But you can pick out your wife's voice.
ஆனால் மனைவியுடைய சத்தத்தை மட்டும் நீங்கள் புரிந்து அறிய முடியும்.
Like that in your heart, if there are many voices, you can recognize the voice of the Holy Spirit.
அதுபோல உங்களுடைய உள்ளத்திலே பல சத்தங்கள் துணித்துக் கொண்டிருக்கும் பொழுது எது ஆவியருடைய சத்தம் என்பதை நீங்கள் கூர்ந்து கவனித்து அறிந்து கொள்ள முடியும்.
If you become familiar with that voice by reading the scripture.
எப்பொழுது நீங்கள் வேத வசனத்தை வாசித்து வாசித்து இதிலே பழக்கப்பட்டு ஆவியருடைய சத்தத்தை கேட்க பழகிறீர்களோ அப்பொழுதுதான் அது சாத்தியமாகும்.
That's why when I was born again and baptized.
ஆகவே நான் மனம் திரும்பி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு,
I spent 7 years studying this book.
இந்த புத்தகத்தை படிப்பதில் 7 ஆண்டுகள் செலவழித்தேன்.
And then I became familiar with the voice of the Holy Spirit.
அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் சத்தத்திலே பழக்கப்பட பழக்கமானேன்.
One day I heard the voice of the Holy Spirit saying,
ஒரு நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சத்தம் சொல்லுகிறதை கேட்டேன்,
Leave your job.
வேலையை விட்டு விடு.
Come out and serve me.
வெளியே வந்து எனக்காக ஊழியம் செய்.
I didn't hear it with this ear.
இந்த காதிலே நான் அதை கேட்கவில்லை.
I heard it in my heart.
உள்ளத்திலே நான் கேட்டேன்.
That's a very big step to take when you got a secure job just to leave it and go out and serve the Lord.
ஒரு நல்ல அரசாங்க வேலை இருக்கும் பொழுது அதை திடீரென ராஜினாமா செய்து விட்டு ஊழியத்துக்கு போவது என்பது ஒரு பெரிய படி.
I had to be sure this is the Holy Spirit.
அது பரிசுத்த ஆவியானவர் தான் பேசுகிறார் என்பதை குறித்து நான் நிச்சயமுள்ளவனா இருக்க வேண்டும்.
But I was sure.
ஆனால் எனக்கு நிச்சயம் இருந்தது.
And immediately I put in my resignation and gave it.
உடனடியாக என்னுடைய பணி விடுப்பு கடிதத்தை எழுதி நான் சமர்ப்பித்தேன்.
That was 50 years ago.
50 ஆண்டுகள் முன்பதாக.
52 years ago.
52 ஆண்டுகள் முன்பதாக.
And I can see in all these years how God only led me.
தேவன் தான் அந்த முடிவை எடுக்க முடியாத வழி நடத்தினார் என்பதை இவ்வளவு ஆண்டுகளாக நடக்கக்கூடிய சமூகத்தை நான் பார்க்கிறேன்.
And so also through the years I sought to listen to the voice of the Lord. Where should I go now?
அதேபோல இவ்வளவு ஆண்டுகளாக ஆண்டவரே இப்பொழுது நான் எங்கே போக வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன்.
I have an invitation here, invitation here, invitation here.
இங்கே இருந்து ஒரு அழைப்பு கடிதம், இங்க இருந்து ஒரு அழைப்பு கடிதம், ஊழியத்திற்காக இங்க இருந்து ஒரு அழைப்பு கடிதம், பல கடிதங்கள் வந்திருக்கிறது.
I don't want to go where I want to go.
நான் இங்கே போக வேண்டும் என்று விரும்புகிறேன், அங்கே போக விரும்பவில்லை.
It's a wonderful thing to recognize the voice of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை அறிந்து கொள்வது என்பது அற்புதமான விஷயம்.
And this is not just for some full time workers, it is for all of you.
ஏதோ இது ஒரு சில முழு நேர ஊழியர்களுக்காக மட்டும் என்று நினைக்க வேண்டாம், எல்லாருக்கும் சேர்ந்தது.
I heard the voice of God calling me when I was 24 years old.
நான் 24 வயது நிரம்பி இருக்கும் பொழுது தேவ ஆவியானுடைய சத்தத்தை நான் கேட்டேன்.
Why can't you hear it?
ஏன் உங்களால கேட்க முடியாது?
God may not call you to full time work, but he will speak to you to avoid certain wrong things.
உங்களை முழு நேர ஊழியத்திற்கு தேவன் உங்களை அழைக்காமல் இருக்கலாம், ஆனால் சில தவறான காரியங்களை செய்யாதிருக்கும்படி ஆவியானுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது.
4 years after that, when I was 28 years old,
அதற்கு பிறகு 4 ஆண்டுகள் கழித்து எனக்கு 28 வயதான பொழுது,
I heard the voice of the Holy Spirit telling me whom to marry.
யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற சத்தத்தையும் என் உள்ளத்திலே கேட்டேன்.
There also, I am very thankful I didn't make a mistake.
அங்கேயும் கூட நான் தவறு செய்யவில்லை, அதற்காக நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் ஆண்டவருக்கு.
If you make a mistake in marriage, your whole life can be destroyed.
திருமணத்தில் நீங்கள் தவறு செய்யும் பொழுது முழு வாழ்க்கையும் அழிந்து விட முடியும்.
You have to be very careful in these important decisions.
இந்த முக்கியமான தீர்மானத்திலே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்.
There are many decisions which are not important.
முக்கியமற்றதான பல தீர்மானங்கள் இருக்கிறது.
Should I travel today or tomorrow?
இன்னைக்கு பிரயாணம் பண்ணுவதா நாளைக்கு பிரயாணம் பண்ணுவதா?
Maybe not so important.
அவ்வளவு முக்கியமானதல்ல.
But in important decisions, it's very important to know the voice of the Holy Spirit.
ஆனால் முக்கியமான தீர்மானங்களிலே பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை அறிந்து கொள்வது என்பது மிக முக்கியம்.
See this verse in Isaiah.
ஏசாயாவிலே ஒரு வசனத்தை பாருங்கள்.
Isaiah chapter 30 and verse 21.
ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 30 அதிகாரம் 21 வசனம்.
It's a prophecy of what would be true in the New Testament.
புதிய ஏற்பாட்டிலே என்ன மெய்யாய் நடக்க போகிறது என்பதற்குரிய
தீர்க்கதரிசன
இதுவே வழி, இதுவே நடவுங்கள் என்று சொல்லக்கூடிய சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும்.
But I must listen.
ஆனால் நான் கேட்க கவனிக்க வேண்டும்.
How to hear that voice when I turn to the right or the left?
நான் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது வழி இதுவே என்ற சத்தத்தை எப்படி கேட்பது?
Very very important.
மிக மிக முக்கியம்.
It speaks here in verse 22 about destroying all idols.
இங்கே 22 வசனத்தில் எல்லா விக்கிரகங்களையும் அழித்து போடுவதை குறித்து பேசப்பட்டிருக்கிறது.
That is very important to hear the voice of the Holy Spirit.
ஆகவே இந்த விஷயத்திலே பரிசுத்த ஆவியானவர் சத்தத்தை கேட்பது மிக முக்கியம்.
If you want to hear the voice of the Holy Spirit, there must be no idol in your heart.
நீங்கள் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க விரும்பினால் உங்கள் உள்ளத்தில் எந்த விக்கிரகமும் இருக்கக்கூடாது.
That means I don't love my father and mother more than Jesus.
இயேசுவை காட்டிலும் அதிகமாக என்னுடைய தகப்பனையும் தாயும் நேசிக்க கூடாது.
My father and mother are not my idols.
என்னுடைய தகப்பனும் தாயும் எனக்கு விக்கிரகம் அல்ல.
And I don't love my children more than Jesus.
இயேசுவை காட்டிலும் அதிகமாக என்னுடைய பிள்ளைகளை நான் நேசிப்பதில்லை.
I don't love my job more than Jesus.
இயேசுவை காட்டிலும் அதிகமாக என்னுடைய வேலையை நேசிப்பதில்லை.
I don't love anything more than Jesus. They are all idols.
இயேசுவை காட்டிலும் அதிகமாக எதையும் நான் நேசிப்பதில்லை. அப்படியானால் அது விக்கிரகம்.
Then you will hear the voice of God.
நீங்கள் தேவ சத்தத்தை இப்படி கேட்க வேண்டும்.
Lord, my job, my money is not an idol for me.
ஆண்டவரே, என்னுடைய வேலையோ என்னுடைய வாழ்க்கையோ ஆண்டவரே எனக்கு விக்கிரகம் அல்ல.
It's just a means of earning my living to take care of my family.
என்னுடைய வேலை ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தினுடைய காரியங்கள் எல்லாம் கவனிப்பதற்கு ஒரு வழி.
My main job is to be a witness for Jesus Christ.
என்னுடைய முக்கியமான பிரதானமான வேலை இயேசுவுக்கு என்று சாட்சியாக இருப்பது.
So make this the passion of your life. Lord, I want to hear the voice of the Holy Spirit.
ஆகவே இதே உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு அபிலாஷியாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்.
Blessings of the new covenant.
இதுதான் நாம் புதிய ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
Then I want to tell you another thing which is very important.
இன்னும் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன்.
In Hebrews 8,
எபிரேயர் 8 அதிகாரம்,
we read these words.
இந்த வசனங்களை வாசிக்கிறோம்.
In verse 7,
7 வசனம்.
If the first covenant was faultless, there'd be no need for a second.
முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாத இருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கை தேவையில்லை.
So, says the old covenant was faulty.
பழைய உடன்படிக்கை பிழை உள்ளது என்று பார்க்கிறோம்.
Why?
ஏன்?
Because the Holy Spirit was not dwelling in people's hearts.
பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுடைய இருதயங்களிலே தங்கவில்லை.
Why could the Holy Spirit not dwell in the hearts of David and all those people?
தாவீதும் இன்னும் பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த மக்களுடைய உள்ளத்திலே ஏன் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ண முடியவில்லை?
Not even in the heart of John the Baptist.
யோவான்ஸ்னானுடைய உள்ளத்திலே கூட அவர் வாசம் பண்ணவில்லை.
The Holy Spirit was only upon them.
பரிசுத்த ஆவியானவர் மீது தான் வந்தார்.
When it says John the Baptist was filled with the Holy Spirit from his mother's womb, it means he was upon him.
யோவான் சுனானகன் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அந்த சுனால் பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது வந்தார்.
Not inside his heart.
உள்ளே வரவில்லை.
The Holy Spirit could not come into anybody's heart till that heart was cleansed in the blood of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒரு இருதயம் கழுவப்படும் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் யாருடைய உள்ளத்திலும் வர முடியாது இருந்தது.
So the blood of Jesus Christ was shed on Calvary.
கல்வாரியிலே தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டது.
Only after that
அதற்கு பிறகு மட்டுமே ஒரு மனிதனுடைய இருதயமானது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட முடியும்.
Anybody in the Old Testament
பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த யாராக இருந்தாலும்
their heart was not cleansed.
அவளுடைய இருதயமானது சுத்திகரிக்கப்படவில்லை.
Psalm 32 says their sin was covered, not cleansed.
32 லே வாசிக்கிறோம் அவளுடைய பாவம் மூடப்பட்டது.
The blood of bulls and goats covered their sin.
ஆட்டுக்கடாக்கள் காளையுடைய இரத்தமானது அவளுடைய பாவங்களை மூடியது.
Temporarily.
தற்காலிகமாக.
Till Jesus came.
இயேசு வரும் வரை.
When Jesus died.
இயேசு மரித்த பிறகு.
Now,
இப்பொழுது
when we walk in the light the blood of Jesus cleanses us from all.
இப்பொழுது நாம் ஒளியில் நடக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை சுத்திகரிக்கிறது.
Only after that the Holy Spirit could come.
அதற்கு பிறகு மட்டுமே பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வர முடிந்தது.
That's why the Holy Spirit could come only after Jesus died and rose again.
ஆகவே தான் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுப்பப்பட்ட பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் வந்தார்.
And the Father saw the blood of Jesus cleansing the heart and sent the Holy Spirit.
பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பார்த்தார், அது உள்ளங்களை சுத்திகரிக்கிறதை பார்த்தார், பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினார்.
So that is the age in which we are living now.
அவ இப்பொழுது இந்த கால கட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
What only the prophets could experience in the Old Testament now all of us can experience.
நீ தீர்க்கதரிசிகள் மட்டுமே அனுபவிக்க முடியாத காரியங்களை இப்பொழுது நாம் எல்லாரும் அனுபவிக்கிறோம்.
The kings used to go to the prophets, please find out the will of God.
அந்த ராஜாக்கள் தீர்க்கதரிசிகளிடத்திலே போவார்கள், எலிசாவினிடத்திலே, எலியாவினிடத்திலே தேவ சத்தியத்தை கண்டுபிடித்து சொல்லு என்று கேட்பார்கள்.
But today we don't have to go to any prophet.
ஆனால் இன்றைக்கு நாம் எந்த ஒரு தீர்க்கதரிசிக்கும் போக தேவையில்லை.
We don't have to go to a pastor.
எந்த ஒரு பாஸ்டரிடத்திலும் போக தேவையில்லை.
We can ask a brother to pray for us.
சகோதரனே எனக்காக ஜெபிங்க என்று கேட்கலாம்.
But the Holy Spirit will guide us personally.
ஆனால் தனிப்பட்ட விதத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார்.
It's the blessing of being filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுவதனுடைய ஆசீர்வாதம் தான் இது.
So the old covenant was faulty, it was cancelled, now there's a new covenant.
அவே முதலாம் உடன்படிக்கையானது அது பிழையுள்ளதா இருந்தபடியாலே அது நீக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது புது உடன்படிக்கை வந்து
13
13 ஆம் வசனம்.
When he says a new covenant, he has made the first obsolete.
புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார்.
That old method is finished.
அந்த பழைய முறைமையானது ஒழிந்து விட்டது.
There's no sacrifices of animals.
இப்பொழுது விலங்குகளுடைய பலி செலுத்துவதில்லை.
There's no paying tithes.
சமபாகம் செலுத்துவதில்லை.
There's no hearing a voice from heaven like Abraham, Samuel heard.
ஆபிரகாம் சாமுவேல் கேட்டது போல பரத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுவதில்லை.
No, it is in the heart.
இப்பொழுது உள்ளத்தில் துணிக்கிறது.
This is the new covenant.
இதுதான் புது உடன்படிக்கை.
Isn't it better to have God dwelling inside us than outside us?
தேவன் நமக்கு வெளியே இருப்பது நல்லதா, நமக்கு உள்ளே இருப்பது நல்லதா?
Even when Jesus was sitting at the same table, the disciples were fighting who is the greatest.
Yesu ange mejile ukkarndirukkum bodhu ange and Yesuvinudaiya mejileye seeshargal thangalukkulaga sandai pottukondirundargal.
Imagine with Jesus sitting at the table.
Yesu mejile ukkarndirukkum bodhu sandai podugiradhe neengal karpanai seidhu
paarkala. But when the Holy Spirit came inside them.
Anal varulukkulaga parisutha aaviyana vandapodhu
they stopped fighting.
Sandai podu niruthi vittar.
They became one.
அவர் ஒன்றாக மாறிவிட்டார்.
It's a wonderful thing to have God inside us.
ஆகவே தேவனை நமக்குள்ளாக கொண்டிருப்பது என்பது அற்புதமான விஷயம்.
Otherwise even if Jesus is sitting at your table you'll be fighting husband and wife.
அப்படி இல்லாவிட்டால் இயேசு உங்களுடைய மேஜையில் உட்கார்ந்தாலும் கூட உட்கார்ந்திருந்தாலும் கூட நீங்கள் புருஷனும் மனைவியும் சண்டை போட்டுக் கொண்டிருப்பீர்கள்.
But when the Holy Spirit is inside.
ஆனால் ஆவியார் உள்ளே வரும்பொழுது
that's a new covenant.
அது புது உடன்படிக்கை.
So here are some of the blessings of the new covenant.
ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம் சில புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள்.
It says this is the covenant I will make with them, it says in verse 10.
பத்தாம் வசனத்திலே நான் இந்த உடன்படிக்கை அவர்களோடு கூட செய்வேன் என்று சொல்கிறார்.
And the number one thing is
முதலாவது காரியம்
it said last verse 12.
பன்னிரண்டாம் வசனத்தின் கடைசியில் சொல்லப்படுகிறது.
I will be merciful to their iniquities, I will remember their sins no more.
நான் அவர்களை அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்களை பாவங்களை அக்கிரமங்களை நினையாமல் இருப்பேன்.
It is very very important to understand that this is the first step in the new covenant.
புது உடன்படிக்கையில் இதுதான் முதல் படி என்பதை நாம் விளங்கிக் கொள்வது மிக முக்கியம்.
We have two problems.
நமக்கு ரெண்டு பிரச்சனைகள்.
Our past sins and our present evil nature.
நம்முடைய கடந்த கால பாவங்களும் நம்முடைய தற்போது இருக்கக்கூடிய பொல்லாத சுபாவம்.
Which the Bible calls the flesh.
அதுதான் வேதம் மாம்சம் என்று அழைக்கிறது.
So we need to deal with the past and also with this flesh.
ஆகவே நாம் கடந்த காலத்தோடு கூட இடைப்பட வேண்டியிருக்கிறது, இந்த மாம்சத்தோடும் கூட இடைப்பட வேண்டியிருக்கிறது.
So God gives us two gifts.
ஆகவே தேவன் நமக்கு இரண்டு வரங்களை கொடுக்கிறார்.
To deal with our past he has given us the blood that Jesus shed on the cross.
கடந்த காலங்களிலே உள்ள காரியங்களை இடைப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து கல்வரியிலே சிந்தினார் அந்த இரத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார்.
to deal with our nature, he has given us the Holy Spirit.
நம்முடைய சுபாவத்தோடு இடைபடும்படியாக அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார்.
And just like the blood of Jesus takes care of our past, the Holy Spirit can help us overcome our flesh.
எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய கடந்த காலத்தை பொறுப்படுத்திக் கொள்கிறதோ அதே போல நம்முடைய நிகழ்காலத்தை பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ள முடியும்.
And the Holy Spirit within us also tells us that God is our Father now.
நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தேவன் தான் நமக்கு பிதா என்று சொல்கிறார்.
So these are the three things mentioned here in verses 10 to 12.
ஆகவே 10 இருந்து 12 வரை இந்த மூன்று காரியங்களை தான் இந்த வசனங்களிலே பார்க்கிறோம்.
First of all our past.
முதலாவதாக நம்முடைய கடந்த காலங்கள்.
You must be absolutely sure that the blood of Jesus has cleansed your past.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் கடந்த கால பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டது என்பதை குறித்து முற்றிலுமான ஒரு நிச்சயம் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும்.
If you have a doubt about that.
இதை குறித்து உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால்
the devil will keep on harassing you.
பிசாசு உங்களை தொந்தரவுபடுத்திக் கொண்டே இருப்பான்.
Many believers,
அநேக விசுவாசிகள்,
even though they have come to Jesus,
இயேசுவிடத்தில் வந்தபொழுதும் கூட,
they asked him to come into their heart,
இயேசுவை உள்ளத்திலே வாரும் என்று கேட்டபிறகும் கூட,
the devil still troubles them saying, you remember what you did 20 years ago?
20 ஆண்டுகள் முன்பு நான் என்ன செய்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று சொல்லி
அவர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்.
5 வருஷங்கள் முன்பு என்ன செய்தேன் என்று தெரியுமா?
You remember what you did last year?
போன வருஷம் என்ன செய்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?
You remember what you did yesterday?
நேற்று தினத்தில் என்ன செய்தா என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?
Why you keep listening to the devil?
பிசாசுக்கு ஏன் செவி கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
Haven't you heard voices like that?
நீங்கள் இதுபோல சத்தத்தை கேட்டதில்லையா?
Reminding you of your past sin.
உங்களுடைய கடந்த கால பாவங்களை குறித்து உங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கிறான்.
That's not the Holy Spirit.
அது பரிசுத்த ஆவியானவர் அல்ல.
If you have not confessed that sin, then it is the Holy Spirit.
அந்த பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்யாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு நினைவுபடுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர்.
If there is any sin in your past life that you have not confessed.
நீங்கள் அறிக்கையிடாத எந்த ஒரு பாவம் கடந்த காலத்தில் இருக்குமானால்.
If there is somebody you have hurt in your past life and you have not apologized to that person.
கடந்த காலங்களிலே யாரையாவது ஒருவரை நீங்கள் புண்படுத்தி விட்டு மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால்.
Then the Holy Spirit will keep on telling you.
அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டே
இருப்பார். He will tell you for the next 25 years.
அடுத்த 25 ஆண்டுகள் உங்களுக்கு உணர்த்திக் கொண்டே இருப்பார்.
Once you confess it.
ஒருமுறை அறிக்கை செய்த பிறகு
it says in 1 John 1:9
1 யோவான் 1:9 இலே வாசிக்கிறோம்
if we confess our sins
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால்
he is faithful to forgive us all our sins
நம்முடைய எல்லா பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்
cleanses us from all unrighteousness
நம்முடைய எல்லா அநீதியிலிருந்தும் நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார்
and not only that
அது மட்டுமல்ல
it says in verse 7
ஏழாம் வசனத்தை வாசிக்கிறோம்
if we walk in the light the blood of Jesus cleanses us from all sin
நாம் ஒளியிலே நடந்தால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்
not covers like in the old testament
பழைய ஏற்பாட்டைப் போல நம்முடைய பாவங்கள் மூடப்படுவதில்லை
you know if a sin is covered
பாவம் மூடப்பட்டிருக்குமே ஆனால்
then you can lift the cover you can see the sin there
அந்த மூடப்பட்ட மூடியை எடுத்து விட்டால் அங்கே பாவத்தை பார்க்கலாம்
so the bible says in the old testament there was a old covenant there was a constant reminder of past sins.
அவை பழைய ஏற்பாட்டு காலத்தை குறித்து சொல்லும்பொழுது கடந்த கால பாவங்களை சதா ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்க கூடிய காரியம் இருந்தது.
Why is it we don't have to live like that?
ஏன் நாம் அப்படி வாழ தேவையில்லை?
Because the blood of Jesus cleansed us.
ஏனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்திகரித்து விட்டது.
And he said in Hebrews 8:12 I will not remember your sins anymore.
இனி உங்களுடைய பாவங்களை நினையாமல் இருப்பேன் என்று சொல்லி எபிரேயர் 8:12 வாசிக்கிறோம்.
And Romans 5:9
ரோமர் 5:9 வாசிக்கிறோம்.
It says in Romans 5:9
Romans 5:9 la vasikkrom
the blood of Jesus has justified us
Yesu Kristinte ratham namai neethimanaakirukkirathu
not just forgiven us
namai mannippathu mattumalla
justified us
namai neethimanaakkapattirukkrom
justified means it so cleanses me that my past becomes as if I've never committed a sin in my life
neethimanaakkapattirupadu neethigarippadu endru sonnal அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இதுவரை நான் பாவம் செய்யாதது போல அந்த அளவுக்கு நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன்
isn't it a wonderful thing if you and I could look back on our past and say I've never sinned in my whole life
நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை நீங்களும் நானும் பார்த்து என் முழு வாழ்க்கையிலும் நான் பாவமே செய்யவில்லை என்று சொல்வது எவ்வளவு நலமா இருக்கும்
that's the meaning of justified
அதுதான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறது என்பதனுடைய அர்த்தம்
clothed with the righteousness of Christ
இயேசு கிறிஸ்துவின் நீதியின் வெண்வஸ்திரத்தை நான் தரித்திருக்கிறேன்
what does that mean
அதனுடைய பொருள் என்ன
in the righteousness of Christ there was no sin at all
இயேசு கிறிஸ்துவின் அந்த நீதியிலே பாவமே இல்லை
he never sinned
இயேசு பாவமே செய்யவில்லை
when I am clothed with that I am clothed with the dress that I have never sinned in my whole life.
அந்த வஸ்திரத்தினாலே நான் போன உடுத்து வைக்கப்பட்டிருக்கும் பொழுது நான் இதற்கு முன்பு தான் பாவமே செய்யவில்லை என்கிற
வஸ்திரம். That is the power of the blood of Jesus Christ.
இதுதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினுடைய வல்லமை.
And that is why it says in Revelation 12.
ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
Revelation chapter 12.
வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம்.
It speaks about the devil as an accuser.
அங்கே பிசாசு குற்றம் சாட்டுகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
The devil verse 10 accuses us day and night.
இரவும் பகலுமாய் சகோதரரை குற்றம் சாட்டுகிற பிசாசு.
Revelation 12:10.
வெளிப்படுத்தின விசேஷம் 12:10.
The devil accuses us to God day and night.
இரவும் பகலும் நம்மை தேவனிடத்தில் குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறான் சாத்தான்.
He doesn't accuse the worldly people.
உலக மக்களை குற்றம் சாட்டுவதில்லை.
Because they are already his children.
ஏற்கனவே அவர்கள் எல்லாரும் பிசாசின் பிள்ளைகள்.
He deceives the worldly people, it says in verse 9.
9 வசனத்திலே வாசிக்கிறோம், அவன் உலக மக்களை மோசம் போக்குகிறான், ஏமாற்றுகிறான்.
Not accuse them.
அவளை குற்றம் சாட்டுவதில்லை.
He accuses the believers, verse 10.
10 வசனத்திலே வாசிக்கிறோம், விசுவாசிகளை தான் அவன் குற்றம் சாட்டுகிறான்.
He deceives the world and accuses the believers.
அவன் உலகத்தாரை மோசம் போக்குகிறான், விசுவாசிகளை குற்றம் சாட்டுகிறான்.
And he does it day and night.
அதை அவன் இரவும் பகலுமாய் செய்கிறான்.
And if he accuses us to God, you can be pretty sure he accuses you to yourself also.
தேவனிடத்திலே உங்களை குற்றம் சாட்டினால் உங்களிடத்திலே உங்களை பற்றி குற்றம் சாட்ட மாட்டானா?
Have you heard the devil's accusation?
நீங்கள் சாத்தானுடைய குற்றம் சாட்டுதலை கேட்டிருக்கிறீர்களா?
Tell me honestly.
நேர்மையாக சொல்லுங்கள்.
Answer to yourself.
உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லிக் கொள்ளுங்கள்.
Some sin that you committed sometime in the past.
கடந்த காலத்திலே நீங்கள் செய்திருந்த ஒரு பாவம்.
You confessed it to God not only once, you confessed it 10 times.
ஒரு முறை இல்ல 10 முறை தேவனுக்கு அறிக்கை செய்திருக்கிறீர்கள்.
But still,
ஆனாலும்
the devil reminds you.
சாத்தான் உங்களை நினைவூட்டுகிறான்.
And you feel bad.
உடனே தளர்ந்து போகிறீர்கள்.
What does that prove?
இது எதை நினைவூட்டுகிறது?
It proves you believe the devil more than you believe Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பதை காட்டிலும் பிசாசை அதிகமாக நம்புகிறீர்கள் என்பதை தான் இது நிரூபணமாக்குகிறது.
It proves you glorify your sin more than you glorify the blood of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை மகிமைப்படுத்துவதை காட்டிலும் அதிகமாக உங்களுடைய பாவத்தை மகிமைப்படுத்துகிறீர்கள்.
That is not humility.
அது தாழ்மை அல்ல.
Oh Lord, yes I did it.
ஆமாமா, நான் இந்த தப்பு செஞ்சேன்.
I know I did it.
நான் இந்த தப்பு செய்தேன்.
I also know it has been cleansed in the blood of Jesus.
அதே சமயத்தில் அது இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறது என்பதை மறந்திருக்கிறேன்.
I am not going to live with that guilt the devil tries to put on me all the time.
எப்பொழுதுமே பிசாசு எனக்குள்ளாய் போடக்கூடிய அந்த குற்ற மனசாட்சியோடு கூட நான் வாழ மாட்டேன்.
All of us have committed some terrible sins in our past life.
நாம் எல்லாருமே நம்முடைய கடந்த காலங்களிலே சில கொடூரமான பாவங்களை செய்திருக்கிறோம்.
The biggest sins are pride and hypocrisy.
பெருமையான மிகவும் கொடூரமான பாவம் என்பது பெருமை மாய்மாலம்.
Hating people.
ஜனங்களை வெறுப்பது, பகைப்பது.
Deceiving people.
மக்களை வஞ்சிப்பது.
Telling lies.
பொய் சொல்வது.
And also other dirty sins.
அதோடு கூட மற்ற அசுத்தமான பாவங்கள்.
Pride and hypocrisy are the worst.
ஆனால் பெருமையும் மயமானவும் தான் முதலிலே வருகிறது.
And there's so much of that in all of our life.
நம்முடைய எல்லா வாழ்க்கையின் முழுதுமாய் இதை பலமா பலவிதமாகங்களே செய்திருக்கிறோம்.
But you confessed it, brother, sister.
ஆனால் சகோதரனே, சகோதரி, நீங்கள் அதை அறிக்கை செய்திருக்கிறீர்கள்.
And the blood of Jesus cleansed you.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை சுத்திகரித்திருக்கிறது.
You are clothed with the righteousness of Christ now.
நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நீதியினாலே தரிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
Why don't you tell the devil that?
ஏன் நீங்கள் சாத்தானிடத்தில் அதை சொல்லக்கூடாது?
Saying you can't accuse me now, Satan.
சாத்தானே, நீ என்னை குற்றப்படுத்த முடியாது.
I am cleansed.
நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன்.
I am now as if I never committed that sin.
நான் அந்த பாவத்தை செய்யாதது போல இப்பொழுது இருக்கிறேன்.
That is called the word of our testimony to Satan.
இதுதான் சாத்தானிடத்தில் நாம் சொல்லக்கூடியதான நம்முடைய சாட்சியின் வசனம்.
Not about ourselves but about the blood of Jesus.
நம்மை குறித்து சொல்லுகிற சாட்சி அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து சொல்லுகிற சாட்சி.
That is how we overcome Satan.
இப்படித்தான் நாம் சாத்தானை ஜெயிக்கிறோம்.
Verse 10.
10th வசனம்.
Satan accuses us day and night.
சாத்தான் இரவும் பகலுமாய் நம்மை குற்றம் சாட்டுகிறான்.
Verse 11.
11th வசனம்.
How do you overcome him?
எப்படி நாம் அவனை மேற்கொள்கிறோம், ஜெயிக்கிறோம்?
They overcame him, let me read it like this, by the word of their testimony about the blood of the lamb.
ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை குறித்து தங்கள் சாட்சியின் வசனத்தினாலே அவனை ஜெயித்தார்கள் என்று நாம் சொல்லலாம்.
Not just the blood of the lamb.
Yes, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மட்டுமல்ல,
the word of our testimony to the devil about the blood of the lamb.
சாத்தானுக்கு இரத்தத்தை குறித்து, இயேசுவின் இரத்தத்தை குறித்து நாம் சொல்லக்கூடிய நம்முடைய வசனம், சாட்சியின் வசனம்.
So the next time the devil accuses you of some
அடுத்த முறை சாத்தான் உங்கள் கடந்த கால பாவத்தை குறித்து குற்றம் சாட்டும் பொழுது,
there is only one way you can overcome it.
ஒரே ஒரு வழியிலே தான் நீங்கள் மேற்கொள்ள முடியும்.
Satan, you can't accuse me anymore.
சாத்தானே, நீ இனிமேலும் என்னை குற்றம் சாட்ட முடியாது.
The blood of the lamb has taken care of all my past sins.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினுடைய கடந்த கால வாழ்க்கை எல்லாம் பொறுப்பெடுத்துக் கொண்டது.
I look at my past as if I've never sinned.
இதுவரை நான் பாவமே செய்யாதது போல தான் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நான் பார்க்கிறேன்.
Can you look at your past like that today?
நீங்கள் இன்றைக்கு இது போல உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்க்க முடியுமா?
I am 76 years old.
எனக்கு இப்பொழுது 76 வயதாகிறது.
I can look at 76 years without sinning.
இப்பொழுது 76 ஆண்டுகள் பாவம் இல்லாத 76 ஆண்டுகள் நான் பார்க்க முடிகிறது.
Yeah. Because of the blood of Jesus Christ.
ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே.
There is a very precious blood that he poured out on the cross.
சிலுவையிலிருந்து அவர் வெளியேறப்பட்ட புண்ணிய இரத்தத்தை அவர் ஊற்றினார்.
All his blood drained out on the cross.
அவருடைய இரத்தம் எல்லாம் சிலுவையிலே வடிந்தது.
How do we know that?
அது எப்படி நாம் அறிந்திருக்கிறோம்?
See Luke 24.
லூக்கா 24 ஆம் அதிகாரம்.
We know earlier when the soldier pierced his side, the blood and water flowed out.
அவருடைய விலாவை ஒரு போர்ச்சேவன் குத்தின பொழுது இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது.
After that he rose up.
அதுக்கு பிறகு உயிரோடு எழுந்தார்.
And he appeared before the disciples.
சீஷர்கள் முன்பாக அவர் காட்சி அளித்தார்.
Luke 24.
லூக்கா 24 ஆம் அதிகாரம்.
Verse 36. He stood in the midst of his disciples.
36 ஆம் வசனத்திலே சீஷர்கள் மத்தியிலே அவர் நடுவில் நின்றார்.
They were afraid.
அவர்கள் பயந்தார்கள்.
And he said to them, don't be troubled.
நீங்கள் உங்கள் இதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம்.
Touch me.
என்னை தொட்டு பாருங்கள்.
I'm not a spirit.
நான் ஒரு ஆவி அல்ல.
Verse 39.
39 ஆம் வசனம்.
I have flesh.
எனக்கு
bones.
எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டா இருக்கிறது.
We have flesh and bones and blood.
நமக்கு ஆவியும் மாம்சமும் ரத்தமும் நமக்கு இருக்கிறது.
He had only flesh and bone.
ஆனால் அவருக்கு மாம்சமும் எலும்பு மட்டும் தான் இருந்தது.
He doesn't say flesh and bones and blood, only flesh and bone.
அவர் ஆவியும் மாம்சமும் ரத்தமும் என்று சொல்லவில்லை.
What happened to the blood?
அவருடைய ரத்தத்துக்கு என்ன நடந்தது?
That he poured out at Calvary.
அது கல்வாரியிலே முழுமையாய் ஊற்றி விட்டார்.
There's not one drop of blood in the body of Jesus today.
இயேசுவின் சரீரத்தில் இன்றைக்கு ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை.
He says that only flesh and bones.
இங்கே பார்க்கல் எது மாம்சமும் எலும்புகள் மட்டும் தான் இருக்கிறது.
It was all poured out for you, for me.
உங்களுக்காக, எனக்காக அவர் முழுமையாய் சிந்தப்பட்டது.
Don't despise it.
அதை ஒரு காலம் அலட்சியம்
பண்ண வேண்டாம். Don't glorify your sin more than the blood of Jesus.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை காட்டிலும் அதிகமாக உங்களுடைய பாவத்தை மகிமைப்படுத்த வேண்டாம்.
It doesn't matter what sin you committed.
என்ன பாவம் செய்திருந்தாலும் ஒரு
பொருட்டல்ல. It doesn't matter how many times you did it.
எத்தனை முறை செய்திருந்தாலும் ஒரு பொருட்டல்ல.
The blood of Jesus cleanses us from all sin if you walk in the light.
நீங்கள் ஒளியிலே நடக்கிறவர்களாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
That means if you have told the truth to God.
அவருடைய பொருள் என்னவென்றால் நீங்கள் தேவனிடத்தில் உண்மையை சொல்லியிருந்தால்.
That means if you have asked forgiveness from the people you hurt.
அவருடைய பொருள் என்னவென்றால் நீங்கள் காயப்பட்ட, புண்படுத்தப்பட்ட, நீங்கள் புண்படுத்தின மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்டிருந்தால்.
That means like Zacchaeus if you have returned the money you took wrongfully.
அவருடைய பொருள் என்னவென்றால் சகேயுவை போல நீங்கள் யாரிடத்திலிருந்து தவறுதலாய் பொருள் எடுத்துக்கொண்டால் அதை மீண்டும் திருப்பி கொடுத்திருந்தால்.
I've done that.
நான் அதை செய்திருக்கிறேன்.
Then I can look back over 76 years without sin.
இப்போது நான் 76 ஆண்டுகளை திரும்பி பார்க்கும்போது பாவம் இல்லாத 76 ஆண்டுகளாக பார்க்கிறேன்.
That's why I'm so bold when I come to God.
தைரியமா இருக்கிறேன்.
I come to God boldly because there's no sin in my past.
என்னுடைய கடந்த காலங்களிலே பாவம் இல்லாதபடியால் தைரியமாய் சிலுவை தேவனிடத்தில் வருகிறேன்.
Why are some of you so afraid to come to God?
தேவனிடத்தில் வருவதற்கு ஒரு சிலர் ஏன் பயப்படுகிறீர்கள்?
It's not because you're a worse sinner than me.
என்னை காட்டிலும் நீங்கள் மோசமான பாவி என்பதனாலே அல்ல.
It's because you don't believe in the blood of Jesus like I do.
நான் விசுவாசிப்பது போல நீங்கள் இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிப்பதில்லை.
God says I will not remember your past. I believe that.
உன்னுடைய கடந்த காலத்தில் நினையாமல் இருப்பேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். தேவன் சொல்லி இருக்கிறார்.
Read that in Hebrews 8:12. I will not remember your past.
உன்னுடைய பாவங்களை நான் நினையாதிருப்பேன். கடந்த காலத்தை நினையாதிருப்பேன் என்று சொல்கிறார்.
Hebrews 8:12.
எபிரேயர் 8:12.
I believe that.
நான் அதை விசுவாசிக்கிறேன்.
God does not remember my past.
தேவன் என்னுடைய கடந்த காலத்தை நினைப்பதில்லை.
And I am not going to spend my time remembering it also.
நானும் கூட அவைகளை நினைத்து நினைத்து என்னுடைய காலத்தை நினைப்பதில்லை.
I know in my memory all the wretched things I did.
நான் செய்த கொடூரமான காரியங்கள் எல்லாம் என்னுடைய எண்ணங்களிலே என்னுடைய ஞாபகத்தில் இருக்கிறது.
That I cannot get rid of.
அதை நான் விட்டுவிட முடியாது.
But in my record there's no sin.
ஆனால் என்னுடைய பதிவிலே பாவம் இல்லை.
When I stand before God,
தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது,
it's all cleansed.
அவையெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது.
He says, God says, I'll make your heart whiter than snow.
நான் பஞ்சை போல உன்னுடைய இருதயத்தை வெண்மையாக்குவேன், பனியை போல வெண்மையாக்குவேன்.
This is the first step of the new covenant.
இதுதான் புது உடன்படிக்கையின் முதல் படி.
Then we can go further.
அதற்கு பிறகு நாம் இன்னும் முன்னாய் போகலாம்.
Knowing God is our Father.
தேவனை நாம் பிதாவாக அறிந்திருக்கிறோம்.
Building a new covenant church.
புது உடன்படிக்கை சபையை நாம் கட்டுகிறோம்.
We are trying to build new covenant churches.
நாம் புது உடன்படிக்கை சபைகளை அங்கங்கே கட்ட முயற்சிக்கிறோம்.
In a new covenant church.
ஒரு புது உடன்படிக்கை சபையிலே.
Every single person must know that his past is cleansed in the blood of Jesus.
ஒவ்வொரு தனி நபரும் தன்னுடைய கடந்த காலம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும்.
I myself felt guilty that I have not preached enough about the cleansing of the blood of Jesus.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டதை குறித்து போதுமான அளவு பிரசங்கிக்கவில்லை என்பதை என்று நான் குற்றம் உணர்கிறேன்.
We need to preach about it more.
நாம் அதை அதிகமாக பிரசங்கிக்க வேண்டும்.
Because that is how the past record is cleansed that we can move forward.
இப்படித்தான் நம்முடைய கடந்த கால பதிவுகள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு நாம் முன்னேறி போக முடியும்.
Otherwise you may be cleansed as an elder but many people in your church are still living with guilt.
அல்லது மூப்பராக இருக்கக்கூடிய நீங்கள் கழுவப்பட்டிருக்கலாம், ஆனால் உங்கள் சபையில் உள்ள அநேகர் குற்றமான சாட்சியில் வாழ்ந்து
கொண்டிருக்கிறார்கள்.
ஒரு சிறு ஜபத்தை நீங்கள் செய்வீர்களா?
Lord Jesus,
ஆண்டவராக இயேசுவே,
I want to live like this.
நான் இது போல வாழ விரும்புகிறேன்.
Without any condemnation about past sin.
என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை குறித்து எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாதபடி நான் வாழ விரும்புகிறேன்.
Whether sin committed 30 years ago or committed yesterday.
30 ஆண்டு முன்பதாக செய்யப்பட்ட பாவமா இருக்கலாம் அல்லது நேற்று செய்யப்பட்ட பாவமா இருக்கலாம்.
Every sin I have confessed is gone.
நான் அறிக்கையிட்ட ஒவ்வொரு பாவமும் போய்விட்டது.
I want to live with that boldness.
இந்த தைரியத்தோடு கூட நான் வாழ விரும்புகிறேன்.
Boldness before you my father and boldness before the devil.
பிதாவே உமக்கு முன்பாக தைரியம், பிசாசுக்கு முன்பாக தைரியம்.
And boldness before people when I witness to them.
நான் ஜனங்கள் முன்பாக சாட்சி சொல்லும்போது அவர்களுக்கு முன்பாகவும் தைரியம்.
With no condemnation.
எந்த குற்றமும் இல்லாதபடி.
Thank you for the blood of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்காய் நன்றி ஆண்டவரே.
Father help everyone here to live in the enjoyment of this.
பிதாவே இந்த சந்தோஷத்திலே ஒவ்வொருவரும் வாழ உதவி செய்வீராக.
In Jesus name.
இயேசு நாமத்தில் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.